இன்னைக்கு ஸ்ரீ கௌர பூர்ணிமா மகா மகோத்சவத்தனமா இங்கு கொண்டாடி கொண்டு இருக்கோம். இந்த கௌர பூர்ணிமா நிகழ்ச்சியானது உண்மையில 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை அந்த நாள் அன்றைய தினம் நம்ம நம்மளுடைய சேலம் கிளையில நம்ம இந்த கௌர பூர்ணிமா நிகழ்ச்சியை ரொம்ப விமரிசையாக கொண்டாடணும். அதனால அதே நாளில் இங்கே வைக்க முடியாத சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய பேர் வர்றதுக்கும் வசதியாக இருக்குங்கனால இன்னைக்கு நம்ம இந்த கௌர பூர்ணிமா நிகழ்ச்சியை கொண்டாடணும். கௌர பூர்ணிமா அப்படின்னா என்ன? பூர்ணிமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பௌர்ணமி. கௌர அப்படின்னா பொன்னிற மேனியுடையவர். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, ஆனால் கிருஷ்ணர் கருணீல வண்ணமுடையவர், சைத்தன்ய மகாபிரபு பொன்னிற மேனியுடையவர். கிருஷ்ணருக்கு ஷியாமான்னு பேருண்டு, ஏன்னா கிருஷ்ணர் கருணையில நிறமுடையவராக இருக்கிறனால ஷியாமசுந்தரா, ஷியாமச்சந்திரா இப்படி எத்தனையோ பெயர்கள் கிருஷ்ணருக்கு இருக்கு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் அவருடைய மேனி பொன்னிறத்தில் இருக்கிறனால அவருக்கு கௌரா அப்படின்னு பேர். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு எப்படி ஷியாமசுந்தரா, ஷியாமச்சந்திரா அப்படின்னு பெயர் இருக்கோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கு கௌர சுந்தரா, கௌரச்சந்திரா அப்படின்னு பெயர்கள் உண்டு. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, அவருக்கு கௌரா அப்படிங்கிற பெயர் ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். அதனால கௌர பூர்ணிமா அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண தினத்தை குறிக்கக்கூடியது. சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக வந்தார், அவருடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும்னா எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் பேசலாம். அதுல இருந்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு நம்ம பேச முடியும். ஏன்னா நம்மளுடைய காலம் வரப்புக்கு உட்பட்டதா இருக்கு. இப்போதைக்கு தொடர்ந்து சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையை நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை பற்றியும் குறிப்பிட்ட காரணங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொரு யுகந்தோறும் வரக்கூடிய பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் கலியுகத்துக்கு. பொதுவா மக்கள் பல நேரங்களில் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறத பாக்குறோம், கடவுள் எப்ப அவதாரம் பண்ணார், கிருஷ்ணரா வந்தார், அப்புறம் எங்க அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுறத பார்க்கலாம். பொதுவா எப்பவும் பல்வேறு யுகங்கள்ல பகவான் பல விதத்துல அவதாரம் பண்ணுவார். கலியுகத்துல பகவான் 3 விதத்துல அவதாரம் பண்றார். கலியுகத்துல பகவான் முதல்ல அவருடைய திருநாமத்தின் வடிவில் அவதாரம் பண்றார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார். கலிகாலத்துல பகவான் தன்னுடைய நாமரூபத்துல அவதாரம் பண்றார். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்க. கிருஷ்ணருக்கும் அவருடைய பெயருக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால நம்ம கிருஷ்ணான்னு சொல்லும் போது கிருஷ்ணர் அந்த இடத்துல அவதாரம் பண்றார். முந்தின யுகங்கள் எல்லாம் அசுரர்கள் வெளியில இருப்பாங்க, வேற்று கிரகத்துல இருப்பாங்க, இல்ல வேற்று நாடுகள்ல இருப்பாங்க, இல்ல வேற நபர்களா இருப்பாங்க. அப்ப பகவான் அவதாரம் பண்ணி எல்லாரையும் கொண்டுடுவார். யாரெல்லாம் அசுரர்களோ அவங்களை எல்லாரையும் கொண்டுடுவார். கலியுகத்துல அப்படி பகவான் கொலை செய்யணும் அப்படின்னா எல்லாரையும் கொலை செய்தாங்க உண்டா இல்லையா? ஏன்னா எல்லார்கிட்டையும் அசுரகுணம் இருக்கு. ஒரு சிலர்ட்ட அதிகமா இருக்கும், ஒரு சிலர்ட்ட குறைவா இருக்கலாம், ஆனா எல்லார்கிட்டையும் அசுரகுணம் இருக்குல்ல. அதனால கலியுகத்துல பகவான் கருணையோட எல்லாரையும் கொலை செய்யறதுக்கு பதில அவர் வந்து நாம ரூபத்துல அவதாரம் பண்றார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதார். நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை உச்சரிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்க. அதை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள், நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய அசுர குணத்தை எல்லாம் அழிச்சிருவார். அதனால கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல அவதாரம் பண்றாரு சொல்லப்படுது. அதை பத்தி நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பகவான் கலியுகத்துல ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் அவதாரம் பண்றார். கலியுகத்துல மக்கள் வந்து எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சு அதனுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணரை வழிபடக்கூடிய நிலைக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. அதனால வேத ஞானத்தினுடைய எல்லாத்துக்கும் சாரமா வேத ஞான வேதங்கள் அப்படிங்கிற ஒரு மரத்தினுடைய கனிந்த பழமா ஸ்ரீமத் பாகவதம் கருதப்படும். ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவிலையும் பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்றார். இந்த ஸ்ரீமத் பாகவதமானது இருள் சார்ந்த கலியுகத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒளியின் மூலமா எல்லாரும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். அதனால ஸ்ரீமத் பாகவதம் கலியுகத்தினுடைய அவதாரமா கருதப்படும், கலியுகத்துல கிருஷ்ணருடைய அவதாரமா கருதப்படும். அது மட்டும் இல்லாம பகவான் கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே சைத்தன்ய மகாபிரபுனுடைய வடிவில் வந்தார். அப்படி அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய வடிவில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை பத்தி பேசணும் அப்படின்னாலே இன்னைக்கு முடிஞ்சிடும். அதனால அந்த இரண்டு காரணங்களை என்னங்கிறத மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து போகலாம். சைத்தன்ய மகாபிரபு வந்ததுக்கு இரண்டு காரணங்கள், ஒன்னு உள் காரணம், இன்னொன்னு வெளி காரணம். வெளி காரணம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல அவதாரம் பண்ணியிருக்காரு. இந்த நாமத்தை எல்லாரும் உள்ள எடுத்துக்கணும், நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை சொல்ல வைக்கணுமே, யாராவது ஒருத்தவங்க சொன்னாதானே மத்தவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? அதனால சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் அவரே இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் தெரிவித்தார். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எல்லோருக்கும் தெரிந்தது, அவர் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் வந்து சாதுக்களை ரட்சித்து, யார் வந்து சாதுக்கள்லாம் துஷ்டர்களா இருக்காங்களோ அத்தகைய நபர்களை கொன்று தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய், தர்மத்தை நீண்டும் நீண்டும் நிலைநாட்டுறதுக்காக ஒவ்வொரு யுகம் தோன்றும் தோன்றுகிறேங்கிற பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகந்தோறும் வரார். எதுக்காக? தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது தான் கலியுகத்தினுடைய தர்மம். அதனால பகவான் கலியுகத்துல இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக வர, யுக தர்மத்தை பரப்புறதுக்காக பகவான் வர. இப்ப பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இறுதியா ஒரு உபதேசம் கொடுக்கிறார். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷாய் மா சுச்சக. அவர் சொல்றார், நீ வந்து எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு என் ஒருத்தன் கிட்ட மட்டும் சரணடை, கிருஷ்ணர் கிட்ட மட்டும் நம்மள சரணடைய சொல்ற. அப்படி செஞ்சோம்னா அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ, உன்னை எல்லா பாவத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன். மோக்ஷ இஷாமி மாசுச்சக, உனக்கு மோக்ஷமும் கொடுக்குறேன், பயப்படாதேங்கிற. சரி, கிருஷ்ணர் சொல்லிட்டார், அவர்கிட்ட சரணடைய சொல்லிட்டார். எப்படி சரணடையிறது அதை பத்தி கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. ஆனா அது ஏற்றளவுல மட்டும் இருந்தது அப்படின்னா நம்மளால முழுமையா கிருஷ்ணர்கிட்ட சரணடைய முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே வந்து எப்படி பக்தனா செயல்படணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தார். யுக அவதாரம், அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சில நேரங்கள்ல யுக அவதாரம்னு வர்ணிக்கப்படுறார். ஏன்னா இந்த யுகத்துக்கு தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட சரணடையாது. கிருஷ்ணர்கிட்ட எப்படி சரணடையிறது, எப்படி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்றது, எப்படி பக்தியை நம்ம செய்யறது அப்படிங்கிறத சொல்லித்தரணும், எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். இது சைத்தன்ய மகாபிரபு தோன்றதுக்கு வெளி காரணம், உள் காரணம் ஒன்று. அது என்ன உள் காரணம்? சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, கிருஷ்ணர் பார்க்கிறார் எத்தனையோ ஜீவன்கள் இருக்காங்க, எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க. அந்த பக்தர்கள் எல்லாரும் என் மேல பக்தி செஞ்சு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைகிறாங்க. பக்தியில ஈடுபடுறது மூலமா வரக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அந்த ஆனந்தத்தை அடையிறதுனால அவங்க எல்லாத்தையும் கூட பல நேரங்களில் துறந்துடுறாங்க. பக்தர்கள் அடையக்கூடிய ஆனந்தம் அவ்வளவு அற்புதமா இருக்கு, அவ்வளவு அதிகமா இருக்கு. இத கிருஷ்ணர் யோசிக்கிறார், இதே ஆனந்தத்தை நானும் அனுபவிக்கணுமே. அதுலேயும் குறிப்பா பக்தர்கள்ல மிகச்சிறந்தவர்களா கருதப்படக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் என்ன அப்படின்னு சொல்லி சைத்தன்ய கிருஷ்ணர் ரசிக்கணும்னு, அந்த ஆனந்தத்தை ரசிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் விருப்பப்பட்டார். ஆனா அவர் கிருஷ்ணரா இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல. அதனால ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாவத்தை எடுத்துட்டு, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய எண்ணம் என்னவோ அவங்களுடைய பாவத்தை தாங்கிட்டு, அவங்களுடைய மேனி நிறத்தோட, ஸ்ரீமதி ராதாராணி பொன்னிற மேனியுடையவர், ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாவத்தை எடுத்துட்டு அவங்களுடைய மேனி நிறத்தையும் எடுத்துட்டு கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா வர. அதுதான் சைத்திர மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றதுக்கு உள் காரணம். இப்படி இரண்டு காரணங்களோட சைத்திர மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றி பல்வேறு லீலைகள் நடத்தின. அவருடைய லீலைகள் எண்ணில் அடங்காது. அவருடைய லீலைகளை வர்ணிக்கக்கூடிய சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படிங்கிற புத்தகத்துல கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் அவர் வந்து எழுதுறார், சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் ஒரு கடலை போன்றது. அந்த கடல் எப்பவுமே அதிகமாயிட்டே இருக்கு. இந்த லீலைகள் இவ்வளவுதான் நம்ம சொல்லிட முடியாது, அந்த லீலைகளை சொல்லி முடிக்கவும் முடியாது. அந்த கரையிலிருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு பறவையா, அந்த கரையிலிருந்து ஒரே ஒரு துளி சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இது சரித்த அமிர்தம். அமிர்தம் அப்படின்னா நம்மளை வந்து மரணத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய இந்த சைத்தன்ய மகாபிரபு பற்றிய லீலைகள் எல்லாம் அமிர்தம் போன்றது. இது ஒருத்தரை வந்து பிறப்பு இறப்பு கடல்ல இருந்து விடுவிக்கக்கூடியது. ஒரு சொட்டு எடுத்து கொடுத்தாக்க சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் ஒரு கடலை போல இருக்கு. அதுல இருந்து ஒரு சொட்டு எடுத்து சைத்தன்ய சரிதாமிரதமா கொடுத்துருக்கேங்கிற அந்த ஒரு சொட்டு போதும் இந்த உலகம் மொத்தத்தையும் கிருஷ்ண பக்தியில மூழ்கடிக்காது. அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு லீலைகளுடைய புகழை பாருங்க. சைத்தன்ய மகாபிரபு இங்க இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், அத்வைத ஆச்சாரியர் கங்கையில கங்கை முன்னாடி கங்கை கரையில அமர்ந்து சாலி கிராமத்தை வழிபடுறார். சாலி கிராமம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஏன்னா நாமக்கல்ல வசிக்கிறீங்க, நம்ம கண்ணு முன்னாடி சாலி கிராமம் இருக்கு. சாலி கிராமத்தை வச்சு வழிபடுறார். சாலி கிராமம் சாக்ஷாத் கிருஷ்ணரே, அத்வைத ஆச்சாரியர் இந்த படத்துல காட்டப்படக்கூடியவர். அவர் இந்த கலியுகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால சாக்ஷாத் கிருஷ்ணரே தோன்றணும் அப்படிங்கறதுனால கிருஷ்ணரை பூஜிக்கிறார். சாலி கிராமத்தை வச்சு கங்கை நீரை வச்சு துளசி வைத்து அவர் வந்து வழிபட்டு வேண்டி கேட்டுக்கிறார் கிருஷ்ணர் தோன்றணும்னு சொல்லி. அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றார். யாரெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறாங்களோ அவங்க எல்லாரும் மிகுந்த புத்திசாலி. கிருஷ்ண வர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தனை பிராயே யஜந்திஹி சுமேதச. பகவான் கிருஷ்ணர் இந்த பொன்னிற மேனியோட வரும்போது அவர் எந்த ஆயுதங்களையும் கொண்டு வரல. இங்க சைத்தன்ய மகாபிரபுடைய படத்தை பாக்குறீங்க, அவர் கையில சக்கரம் கிடையாது, கதை கிடையாது, வில்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் கை ரெண்டையும் அப்படியே உயர்த்தி நிக்கிறார். மற்ற அவதாரங்கள்ல பகவான் வரும்போது எத்தனையோ அஸ்திரங்களை கொண்டு வருவார், ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்தப்ப அவர் எப்படி எந்த ஒரு அஸ்திரத்தையும் கொண்டு வரல. அதுக்கு பதில அவர் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கொண்டு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு யார் ஒருத்தவங்க ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமா வழிபடுறாங்களோ அவங்க சுமேதச, மிகவும் புத்திசாலிகள். மேதா அப்படின்னா அறிவாளிகள், புத்திசாலி. சுமேதா அப்படின்னா மிகுந்த புத்திசாலி. யார் ஒருத்தவங்க சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறாங்களோ இந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலமா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை சொல்லி வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருமே சுமேதச, மிகுந்த புத்திசாலிகள். நமக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கார் இந்த இஸ்கான் அகிலோலு கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் பக்தி வேதாந்த் சுவாமி பிரபுபாத். பிரபுபாதருடைய கருணையினால நம்ம எல்லோரும், நம்ம எவ்வளவுதான் முட்டாளா இருந்தா கூட நம்ம எல்லாரும் புத்திசாலிகளா மாற்றி அமைச்சிருக்க. அதனால நம்ம சைத்தன்ய மகாபிரபு வழிபட்டு கொண்டிருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப எந்த அஸ்தரத்தையும் கொண்டு வரும், அவர் கையை தூக்கிண்டு வரார். நம்மள எல்லாரையும் கையை தூக்கி கிருஷ்ணர்கிட்ட சரணடைய சொல்றார். அதுதான் அவருடைய செயல். அவர் வந்து நம்ம கிட்ட வேற எதையும், இதை கூட வேற எதையுமே அவர் வந்து நம்ம கிட்ட கேட்கல, எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கல. அவர் சொல்றார் எல்லாரும் ஹரிநாமத்தை சொல்ல சொல்றார். அவ்வளவு கருணை வாய்ந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சங்கோ பங்கஷ பார்ஷதர். அவர் வந்து எப்பவுமே தன்னுடைய சகாக்களோட தான் வருவார். சைத்தன்ய மகாபிரபு தனியா அவதாரம் பண்றது கிடையாது. கிருஷ்ணர் பொதுவாகவே ராமரா வந்தாலும் சரி கிருஷ்ணரா வந்தாலும் சரி எந்த அவதாரமா இருந்தாலும் சரி அவர் தனியா வர்றது கிடையாது, அவருக்குன்னு ஒரு சகாக்களை கூட்டிட்டு வருவார். அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல அவதாரம் பண்ணும்போது அவர் எத்தனையோ சகாக்களை கூட்டிட்டு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே அவருடைய சகாக்களோட வரார். கிருஷ்ணர் எப்பவுமே சகாக்களோட வரார். சைத்தன்ய மகாபிரபு அவர் தோன்றின போதும் அவர் சகாக்களோடய வந்தார். எப்படி ராமரா அவதாரம் பண்ணும்போது அவர் கூட லக்ஷ்மணர் வந்தாரோ, எப்படி கிருஷ்ணரா அவதாரம் பண்ணும்போது அவர் கூட பலராமர் வந்தாரோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்தபோது அவர் கூட நித்யானந்த பிரபு வந்தார். இந்த படத்துல மஞ்சள் நிற உடை உடுத்திட்டு இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு. அவர் பக்கத்துல நீல நிறை உடை உடுத்தி இருக்கக்கூடியவர் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராமர். அதாவது எப்படி கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வராரோ அதே மாதிரி பலராமர் நித்யானந்த பிரபு வரார். இந்த நித்யானந்த பிரபு இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அதே பெயர்களை வைத்துக்கொண்டு எத்தனையோ நபர்கள் இருக்கலாம். அத்தகைய நபர்கள் இருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டவர். இவர் சாக்ஷாத் பகவான். இந்த பேர்ல மத்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க யாரும் பகவான் ஆக முடியாது. மக்களை ஏமாற்றக்கூடியவர்களா தான் இருக்க முடியும். இப்ப சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அவருடைய நெருங்கிய அவர் கூடவே இருப்பார் நித்யானந்த பிரபு. பிரஜேந்திர நந்தனசே பிரஜேந்திர நந்தன் பகவான் கிருஷ்ணர் பிரஜேந்திர நந்தன் அழைக்கப்படுறார். பிரஜேந்திர யார்? நந்த மகாராஜ். நந்த மகாராஜனுடைய புதல்வர் கிருஷ்ணர். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். பலராம் ஹொய்லோ நித்தார், பலராமர் நித்யானந்தரா வந்தார். அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபுடைய முக்கியமான சகாக்கள் இங்க இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு நடுவில் இருக்கார். அவருக்கு பக்கத்துல நீல நிற உடை உடுத்தி இருக்கக்கூடியவர் நித்யானந்த பிரபு. அவருக்கு பக்கத்துல வெள்ளை நிற உடை உடுத்தி இருக்கக்கூடியவர் அத்வைத ஆச்சாரியர். அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அதன் பிறகு அங்க சிகப்பு நிறை உடை உடுத்தி இருக்கக்கூடியவர் கதாதர் பண்டிட், அவர் ராதாராணியினுடைய அவதாரம். அதன் பிறகு காவி உடை உடுத்தி இருக்கக்கூடியவர் ஸ்ரீவாஸ் பண்டிட், அவர் நாரதருடைய அவதாரம். இப்படி பகவான் எப்பவுமே அவருடைய சகாக்களோட தான் வர. கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபா வந்து சகாக்களோட வந்து என்னத்தை எதை கொடுக்க வந்தார்? பிரேமா புமார்த்தோ மகான். கிருஷ்ணர் பிரேமை அப்படிங்கிற எத்தனையோ அவதாரங்கள்ல எத்தனையோ விஷயங்கள்ல கொடுக்காத ஒரு விஷயத்த கிருஷ்ணரா வரும்போது கிருஷ்ணர் சைத்தன்யரா வரும்போது கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையை கொடுக்கிறார். பிரேமை, கிருஷ்ண பிரேமை, அதை வந்து எல்லோருக்கும் வாரி வழங்கினார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு எல்லா அவதாரங்களையும் விட மிகவும் கருணை வாய்ந்த அவதாரமா கருதப்படுறார். சைத்தன்ய மகாபிரபு தோன்றினப்பயே இந்த ஒரு நிகழ்ச்சியில இங்க சீதா தேவி அத்வைத ஆச்சாரியருடைய மனைவி சைத்தன்ய மகாபிரபு குழந்தையா இருக்கும்போது அவர் பிறந்தப்ப அவரை பார்க்க வராங்க. அவரை பார்க்கும்போது சீதா தேவி மிகச்சிறந்த வைஷ்ணவியா இருந்த காரணத்தினால அவங்களால இது சாக்ஷாத் கிருஷ்ணரே அப்படிங்கறத நினைவு கூற முடியும். மற்றும் பல்வேறு லீலைகள் இங்க கொடுக்கப்படுது. சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில மிக முக்கியமான லீலைகள் அவருடைய சங்கீர்த்தன லீலை. நான் முதல்ல சொன்னேன், அவர் வந்து இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை எல்லோரும் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவதரித்தார். அதனால அவர் இந்த மகாமந்திரத்தை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணார். மிருதங்கம் மிருதங்கம் கரத்தார் இதை உபயோகப்படுத்தி தெருவெங்கும் சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. மற்ற இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை போய் வழிபடுறது அப்படின்னா கோயிலுக்கு போறோம், சாமியை பார்க்கறோம், தரிசனம் பண்றோம், உடனே நம்மளை அனுப்பி விட்டுறோம். இல்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கக்கூடிய கோயிலா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் நிக்கலாம், அவ்வளவுதான். அதுல நம்மளுடைய பங்கு வேற என்ன இருக்கு? நம்மளால அந்த பக்தியில நேரடியா எல்லாராலையும் பங்கு கொள்ள முடியுதா அப்படின்னா கிடையாது. தரிசனத்தோட முடிஞ்சு போயிடுது நம்மளுடைய பக்தி. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை எல்லாருமே சொல்லலாம். இதை வந்து கோயில் இருக்கக்கூடிய பூஜாரி தான் சொல்ல முடியுங்கிறது கிடையாது. வெளியில போய் தரிசனம் பார்க்கறவங்க தான் பார்க்கறவங்க பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. எல்லாருமே சொல்லலாம். எல்லாரும் பலமா சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சின்ன குழந்தைங்க சொல்லலாம், வயசானவங்க சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம், படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாரும் சொல்லலாம். இதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை தான் சைத்தன்ய மகாபிரபு ஊர் ஊரா போய் சங்கீர்த்தனம் பண்ணுவார். நம்மளும் அதை அடிக்கடி பண்றது உண்டு. சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பத்துல அவருடைய லீலையை ஆரம்பிச்ச புதுசுல அவர் வந்து வீட்டுக்குள்ளார யாரெல்லாம் பக்தர்களோ அந்த பக்தர்களோட சேர்ந்துட்டு பக்தர்கள் எல்லாரும் அவங்க மணிக்கணக்குல கீர்த்தனம் பண்ணுவான், மணிக்கணக்குல பாடி ஆடுவான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சைத்திரம் ஆப்ரோ நினைச்சாரு, எனக்கு வந்து முழு திருப்தி இல்லையே, ஏன்னா பக்தர்கள் மட்டும் பாடி ஆடுறாங்க, வெளியில இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்றது, அவங்களும் பகவானோட நாமத்தை கேட்கணுமே, அவங்களும் பகவானுடைய புகழை பாடணுமே, அவங்களும் பகவானுடைய இந்த நாமத்தை சொல்லி கிருஷ்ண பிரேமையில ஆடி மகிழணும் அப்படின்னு சொல்லி சைத்திர மகாபிரபு விருப்பப்பட்டார். அதனால அவர் இந்த மாதிரி நக சங்கீர்த்தனத்தை ஆரம்பிச்சார். அவங்க வந்து வீதி வீதியா போவாங்க, மிருதங்கம் கரத்தால எடுத்துட்டு சைத்திர மகாபிரபுவோட குழுக்களா அவங்க போவாங்க, போய் அங்க வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடி ஆடி மகிழ்ந்து கிருஷ்ணரை மகிழ்விப்பாங்க. அப்படி ஆனந்தமா இந்த நகர் சங்கீர்த்தனத்தை சைத்திர மகாபிரபு ஆரம்பிச்சார். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய நாமத்தை பல பேர் பஜனை பண்ணுவாங்க, ஆனா அந்த பஜனை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் இருக்கும், எல்லாரும் பங்கெடுத்துக்க முடியாது. ஆனா அந்த கீர்த்தனத்துல எல்லோரும் பங்கு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமில்ல, தெருவில் இருக்கக்கூடிய ஆடு மாடு நாய் பன்னி கூட கேட்கும். எவ்வளவு பெரிய பலனை நம்ம கொடுக்கிறோம். கிருஷ்ணர் அந்த பன்றியினுடைய காதுல கூட உள்ள புகிறார், அந்த பன்றியை கூட தூய்மைப்படுத்துறார். எத்தனையோ மரம் செடி கொடி இருக்கு, எல்லாமே தூய்மை அடையும். அதுதான் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், நகர் சங்கீர்த்தனத்தினுடைய மிக உயர்ந்த பொக்கிஷம், மிக உயர்ந்த ஒரு ஒரு நன்மை. அந்த நன்மையை சைத்திர மகாபிரபு ஆரம்பிச்சு வச்சார். அவர் எல்லா இடங்களுக்கும் போய் கீர்த்தனத்தை பண்ணுவார். நவதீப் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து தன்னுடைய கீர்த்தனத்தை ஆரம்பிச்சார். பங்காள தேசத்துல வங்காளத்துல, இன்னைக்கு வங்காள தேசம் அப்படின்னு சொன்னா பங்களாதேசம் நினைச்சுப்பாங்க, வங்காளத்துல அவர் வந்து ஆரம்பிச்சார். கௌட தேசத்துல அவர் வந்து நவதீப் அப்படிங்கிற இடத்துல இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சார். இவர் வந்து சங்கீர்த்தனத்தை ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு நகரமா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமா அவர் வந்து இந்த சங்கீர்த்தனத்தை பரப்பினார். அதே சமயத்துல சைத்திர மகாபிரபு சொன்னார், வருங்காலத்துல இதே நகர் சங்கீர்த்தனம் உலகம் முழுக்க நடைபெறும். அவர் செயல்படுத்தும் போது நவதீபம், அந்த மேற்கு வங்காளம், அது மட்டும் இல்லாம பூரி, அப்புறம் பிருந்தாவனம், இந்த இடங்கள்ல மட்டும் அவர் நாம சங்கீர்த்தனத்தை பரவலா பரப்பினார். அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினார். ஆனா அங்க மற்ற இடங்கள்ல அது பரவலா இல்லை, எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. இருந்தாலும் எல்லோரும் அதை பற்றி கொள்ளவில்லை. சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அவரே சாக்ஷாத் அவரே பரப்பினது வங்காளத்திலையும் பூரியிலையும் பிருந்தாவனத்திலையும். அதன் பிறகு அவர் சொன்னார், அதே சமயத்துல சொன்னார், 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், வருங்காலத்துல இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனமானது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் நடந்தேறும். அதை நடத்துறதுக்காக என்னுடைய சேனாதிபதி பக்தர் ஒருத்தர் வருவார்னு சொன்னார். அதன்படி நம்மளுடைய ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர் அவதாரம் பண்ணி அவர் பக்தர் அவர் தோன்றி இந்த கிருஷ்ண பக்திய இந்தியாவிலிருந்து மேலை நாடுகளுக்கு கொண்டு போய் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு எத்தனையோ கிளைகள் இருக்கு. நம்ம எல்லா இடங்கள்லயும் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரோ அதையே பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி வீதி வீதியா போய் நகர் சங்கீர்த்தனம் பண்றோம், எல்லா மக்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு பரிசு கொடுக்கிறோம். இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொரு இடமா போய் சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியது. இப்ப சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சங்கீர்த்தன லீலையில எத்தனையோ லீலைகள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய 2 லீலைகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்துல இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சார். அவர் வந்து வெளியில போய் நகர் சங்கீர்த்தனம் பண்ணவும் எல்லா மக்களுக்கும் சந்தோஷம், ஏன்னா கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்கும் போது அவ்வளோ ஒரு இன்பம் வரும், அந்த நாமத்தை திரும்பி நம்ம சொல்லும் போது அவ்வளோ ஒரு இன்பம் வரும். மக்கள் எல்லோரும் அந்த கிருஷ்ண பக்தியினுடைய இன்பத்துல தலைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லோரும் இன்பமா இருக்கிறத பார்த்தறியும் அங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு பொறாம வந்துருச்சு. ஏன்னா சித்திர மகாபிரபு அவதரித்த காலகட்டத்துல ஒரு சில பிராமணர்களுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்தது. நிறைய பிராமணர்கள் மற்ற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நீங்க யாரும் பக்தியெல்லாம் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க வந்து மற்ற நபர்கள் எல்லாரையும் அழுத்தி வச்சிருந்தாங்க. அதன் காரணத்தினால சைத்தன்ய மகாபிரபு இந்த மக்கள் எல்லா மக்களையும் கீர்த்தனத்துல ஈடுபட சொல்லி ஆடி பாடி மகிழ வச்சரியும் இந்த பிராமணர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாம வந்துருச்சு. என்னது இது, இவங்க வந்து நம்மளுடைய பண்பாட்டையே கெடுக்கிறாங்களே, நம்மளுடைய பண்பாடே கெட்டு போயிடும் போல இருக்கே அப்படின்னு தவறா புரிஞ்சுட்டாங்க. அப்படி தவறா புரிஞ்சுட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்த ஒரு நீதிபதி அல்லது அந்த பகுதிக்கு ராஜா மாதிரி இருந்தார் சந்துகாசின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் மன்னர், அந்த மன்னர் கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க. அவர் மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருந்த மற்ற முஸ்லிம்களும் அவர்கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு விட்டு வச்சோம் அப்படின்னா எல்லாரையும் அவர் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுக்கு உண்டு பண்ணிடுவார். அதனால நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சார். எல்லா ஊர்லையும் எல்லா இடத்துலையும் ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த சப்தம் தான் எல்லா வீட்லையும் ஒலிக்குது, எல்லாருடைய இல்லத்திலையும் இதே தான் கேட்குது, எங்க போனாலும் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் கேட்குது. அதனால அங்க இருந்த முஸ்லிம்கள் எல்லாரும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அவங்க போய் சந்துகாசிட்ட புகார் கொடுக்குறாங்க. சந்துகாசிக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. சரி நான் என்ன பண்றேன் யாருன்னு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் மாலை ஒருத்தவங்க வீட்டில் கீர்த்தனம் நடந்துட்டு இருந்தது. அவங்க எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. திடீர்னு சந்துகாசி ரூம் அரைக்குள்ள வந்தான், மிருதங்கத்தை வாங்கி டம்முன்னு போட்டு உடைச்சேன். நீங்கெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பாடிட்டு இருக்க கூடாது, இதெல்லாம் தப்பு. இப்பயே நான் உங்களை எச்சரிச்சுட்டு போறேன், இதுதான் கடைசி எச்சரிக்கை உங்க எல்லாருக்கும். நீங்க யாராவது தொடர்ந்து இந்த கீர்த்தனம் பண்ணீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன், ஏதோ முதல் தடவை வந்து உங்களை எச்சரிக்கிறதுனால உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன், அடுத்த தடவை வந்தேன் அப்படின்னா உங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன், உங்களை வந்து பிச்சைக்காரன் ஆக்கிடுவேன். அது மட்டும் இல்லாம உங்களை முஸ்லீம் ஆக்கிடுவேன். அந்த காலத்துல முஸ்லீம் ஆக்குறதுனா ரொம்ப ஈஸி. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில வந்து நிறைய முஸ்லீம் ஜனத்தொகை பெருகிது. முஸ்லீம் ஆக்குறதுன்னா இந்து சமுதாயம் அந்த அளவு கடுமையா இருந்தது, கொஞ்சம் கூட காரணம் இல்லாம இருந்தது. இந்துக்கள் யார்த்தையும் யார் மேலயா முஸ்லீம் வந்து தண்ணி தெளிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து முஸ்லீம் ஆயிடும். ஏதாவது ஒரு இந்து மேல ஒரு முஸ்லீம் வந்து தண்ணியை தெளிச்சிட்டான்னா அவன் முஸ்லீமா கருதப்படுவான், சமுதாயம் அவனை ஒதுக்கி வச்சிடும், ஊர்ல வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், சரின்னு முஸ்லீம் ஆயிடுவான். அந்த மாதிரி ரொம்ப கடுமையா இருந்தது இந்து சமுதாயம் அந்த சூழ்நிலையில. அதனால சந்துகாசி வந்து மிரட்டுறான், நான் உங்களெல்லாம் முஸ்லீம் ஆக்கிடுவேன், சொத்து பத்தை புடுங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, நான் உங்களெல்லாம் முஸ்லீம் ஆக்கிடுவேன். மக்கள் எல்லாரும் பக்தர் எல்லாரும் திகச்சு போயிட்டாங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க, எனக்கு என்ன நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது, நம்மளால சங்கீதனம் பண்ணாம இருக்க முடியலையே. இதை நம்ம பல நேரங்களில் பக்தர்கள் அனுபவிக்கிறது உண்டு. ஏதோ ஒரு சில ஏதாவது ஒரு சில தடைகள் வரும்போது வீட்லேயோ இல்லை வெளியிலையோ எங்கேயோ ஒரு சில தடைகள் வரும்போது அவங்களுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பகவானுடைய நாமத்தினுடைய ருச்சி அந்த மாதிரி. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறாங்களோ அவங்களால ஒரு நாள் கூட அதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த நாமத்தில் அவ்வளோ கவர்ச்சி இருக்கு. கிருஷ்ணா அப்படின்னா எல்லா கவர்ச்சியும் உடையவர், எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவர், எல்லாரையும் கவரக்கூடியவர் அப்படிங்கறதா கிருஷ்ணருடைய பெயர். கிருஷ்ணருடைய பெயருக்கு பொருள், கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய பெயருக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால கிருஷ்ணருடைய நாமமும் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியதா இருக்கு. அதனால இந்த நவதீப் வாசிகள் எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினமும் கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு இந்த சந்துகாசி வந்து நிறுத்த சொன்னறியும் அவங்களால நிறுத்த முடியல. என்ன பண்றது, அவங்களுடைய உள்ள ஏக்கம் அப்படியே பொங்கி வழியுது கிருஷ்ணருடைய பக்தி. ஆனா ராஜாவை எதிர்த்து ஒன்னும் செய்ய முடியாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. நேரா அவங்க போய் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சொல்றாங்க, சைத்தன்ய மகாபிரபுவே இந்த மாதிரி நாங்க எல்லாரும் கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தோம், சந்துகாசி வந்து எங்களுடைய மிருதங்கத்தை போட்டு உடைச்சிட்டான், சந்துகாசி வந்து எங்களுடைய மிருதங்கத்தை போட்டு உடைச்சிருந்ததுனால அது மட்டும் இல்லாம எங்களை மிரட்டிட்டும் போயிட்டான். இப்படி மிரட்டிட்டு போயிட்டதுனால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களால கீர்த்தனம் பண்ணாம இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சைத்தன்ய மகாபிரபு உடனே சொன்னார், இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய மிருதங்கம் கரத்தால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாடி ஆடிட்டு உங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் சங்கீர்த்தனம் பண்ணு. யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்க பாட்டு தொடர்ந்து சங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னு. எல்லாரும் சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ண ஆரம்பிச்சதையும் அவங்க பண்றாங்க, இருந்தாலும் உள்ள மனசுல பயம், ஐயோ சந்திராசியினுடைய ஆட்கள் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால அவங்க தொடர்ந்து கீர்த்தனம் பண்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே, அவருக்கு தெரியும் மக்கள் மனதுல என்ன இருக்குங்கிறத. அதனால என்ன சொல்றாரு, சரி எல்லாரும் வெளியில வாங்க, எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய குழுவே போகுது. சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ரோடுகள்ல சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறாங்க. வீட்டுல பண்ணிட்டு இருந்தாங்க, பயந்து பயந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் வெளியில கூப்பிடுறாரு, வாங்க வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் வெளியில போய் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர் சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். தீப்பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டு மூன்று குழுக்கள்ல சங்கீர்த்தனம் பண்றான். அத்வைத ஆச்சாரியர் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கி நிற்கிறார். ஹரிதாஸ் தாக்கூர் அப்படிங்கிற இன்னொரு மிகச்சிறந்த பக்தர், அவர் பிரம்மதேவருடைய அவதாரம். ஹரிதாஸ் தாக்கூர் அவர் இன்னொரு குழுவுக்கு தலைமை தாங்கின்றிருக்கார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் அவரே நித்யானந்த பிரபுவோட சேர்ந்து இன்னொரு குழுவில் ஆடி பாடின்றிருக்கார். இப்படி அவங்க வந்து நேரா நகர் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு எங்க போறாங்க, சந்துகாசியனுடைய வீட்டுக்கு போறாங்க. அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. சந்துகாசியனுடைய வீட்டுக்கு போனதையும் எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. எல்லாருக்கும் பயமும் வருது அங்க சந்துகாசியனுடைய ஆட்கள் எல்லாருக்கும். ஐயோ ஐயோ, இதுனா இவ்வளவு பெரிய கும்பல் வருது, மன்னர் போய் நேத்து மிருதங்கத்தை உடைச்சிட்டு வந்துட்டாரு, அதனால இவ்வளவு கூட்டம் வருது, என்ன கூட்டம், எதனால இந்த கூட்டம், என்ன பண்ண போறாங்க, இவ்வளவு பேர் வராங்களே அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி பயந்துட்டு இருந்தப்ப சைத்தன்ய மகாபிரபு அவங்களுடைய வீட்டுக்கு வர, வீட்டை நோக்கி பக்கத்துல வந்தறியும் கூட வந்த ஆளுங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா, உடனே அவன் வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டம் புல்லு வெளியில இருக்க எல்லாத்தையும் இடிச்சு அடிச்சு உடைக்க பாக்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு, இல்ல இல்ல வேண்டாம், நிறுத்து நிறுத்து, நம்மளுடைய பணி இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு உள்ள போறார். உள்ள போய் காத்திருக்கார், சந்துகாசி வருவான், சந்துகாசி வரவே இல்லை, இவங்க எல்லாம் வெளியில கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்காங்க. சந்துகாசி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இதை நம்ம வந்து ஏன்னா அங்க சங்கீர்த்தன இயக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சப்ப பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தறியும் அவங்களுக்கு பயம் கண்டுடுச்சு. இதை நம்ம கண் கூட பார்த்தோம், இப்ப பார்த்தோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நம்மளுடைய இஸ்கான் ஹரே கிருஷ்ணா கோயில் இருக்கு. அங்க வந்து 2 நகரம் இருக்கு, ஹைதராபாத் செகந்திராபாத். செகந்திராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயில வந்து அரசாங்கம் திடீர்னு நாங்க இடிக்க போறோம், நாங்க வந்து ரோடு அகலப்படுத்துறோம், கோயில இடிக்கிறோம், திடீர்னு நோட்டீஸ் விட்டாங்க, கோயில இடிக்கிறோம். உடனே பக்தர்கள் எல்லாருக்கும் பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம கோயில இடிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பக்தர்கள் எல்லாரையும் திரட்டினாங்க, எல்லா பக்தர்களும் வாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊர்ல இருந்தும் பக்தர்கள் வாங்க, மொத்த ஆந்திரால இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அடுத்த நாள் செகந்திராபாத் போனாங்க. அங்க இருந்து அவங்க எல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு நகர் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போயிட்டாங்க. 5 மணி நேரம் தொடர்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள இருந்து கலெக்டருக்கு வெளியில வர்றதுக்கு பயம், அதே சந்துகாசி எப்படி பயந்துருந்தானோ, எப்படி சந்துகாசி பயந்துன்னு உள்ளே உட்கார்ந்துருந்தானோ அதே மாதிரி அந்த கலெக்டருக்கும் பயம், உள்ளே உட்கார்ந்துருக்க, வெளியில வந்தா என்னடா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. ஆனா அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை ஆளை பண்றது கிடையாது, நம்ம வேலை சங்கீர்த்தனம் நடக்கணும் அப்படிங்கறது தெரியல. அப்ப அதுக்கப்புறம் கலெக்டர் வந்தார். அது ரொம்ப கடைசியில 10 மணி நேரம் அவ்வளவு 10-12 மணி நேரம் கீர்த்தனத்துக்கு அப்புறம் கலெக்டர் வெளில வந்து அவர் வந்து சரி அவங்க கோயில இடிக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்தார். ஏன்னா பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகும்போது அசுரர்களுக்கு பயம் வந்துருது, என்னடா இவங்க ஏதாவது நம்மளுடைய அசுரத்தனத்துக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை கொண்டுடுவாங்களோ, நம்மளுக்கு உடல் ரீதியா ஏதாவது தீங்கிழைப்பாங்களோன்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது, அவங்க வந்து அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு பண்ண. சைத்தன்ய மகாபிரபு சந்திராசியனுடைய வீட்டுல போய் வெளியில போய் உட்கார்ந்துட்டு உள்ள தூது அனுப்புற, நீ உள்ள போய் நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அவரை வெளியில கூட்டிட்டு வா, சந்துகாசிய வெளியில கூட்டிட்டு வான். சந்துகாசிட்ட சொல்லு, அவர் எங்களை வரவழைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புற. அப்புறம் அதை கேட்டறியும் சந்துகாசி வெளியில வந்து சைத்தன்ய மகாபிரபு வரப்பேற்று கூட்டிட்டு போற. சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட கேட்கிறார், ஹே என்ன இது சந்துகாசி, நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்கோம், இப்படி வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டா என்ன இருக்கு, நாங்கெல்லாம் உங்க வீட்டுல விருந்தினரா வந்திருக்கோம், நீ பாட்டு வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு இருந்தீனா அது என்ன மரியாதை, இதுதான் உபசரிக்கிறதா அப்படின்னு சொல்லி அவரு கேள்வி கேட்டு அவருடைய பயத்தை தணிக்கிறார். சந்துகாசி சொல்றார், இல்ல நீங்கெல்லாம் பெரிய கூட்டமா வந்திருந்தீங்கல்ல, அதனால எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் வந்து ஒளிஞ்சிட்டேன். இல்ல இல்ல, நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், நம்ம உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற உடனே சைத்தன்ய மகாபிரபு சந்துகாசியோட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், முதல்ல அவர் வந்து குரான் அதை பத்தி விவாதிக்கிறார், அந்த விவாதமே ஒரு பெரிய விவாதம், அதை நம்ம இப்ப பேச தேவையில்ல. அவர் வந்து சொல்றார், குறிப்பா குரான்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபு முஸ்லிம்களுக்கு சுட்டி காட்டுறார், நீங்க வந்து மாமிஸ் பசுவை கொள்றீங்களே, பசுவை கொள்றது தவறு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பார். ஆனா சந்துகாசி சொல்றார், இல்ல எங்களுடைய சாஸ்திரத்துல வந்து அதாவது குரான்ல வந்து பசுவை கொள்றது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்பார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பல்வேறு வாதங்களை முன் வச்சு பசுவை கொள்றது பாவம், அது வந்து முறையான செயல் கிடையாது அப்படிங்கிறத சந்துகாசிக்கு எடுத்துரைப்பார். எடுத்துரைத்ததுக்கு அப்புறம் சந்துகாசி ஒற்றுக்கொள்வார், ஆமா எங்களுடைய சாஸ்திரத்துல எத்தனையோ குறைபாடுகள் இருக்கு, இருந்தாலும் நான் ஏதோ முஸ்லீமா பிறந்துட்டேன், அதனால இப்படிதான் நடைபெற்றாகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறார் சந்துகாசி. சந்துகாசி உண்மையில ஒரு அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு குரு மாதிரி செயல்பட்டவர், ரொம்ப படிச்சவர், ரொம்ப அறிவு உடையவர், சாதாரண நபர் கிடையாது, மன்னர், மன்னரா இருந்தார், மன்னர் மாதிரி இருந்தார், இருந்தாலும் படிச்சவரும் கூட. அவர் வந்து அந்த மொத்த பகுதிக்கும் ராஜாவா இருந்தார், நவாப் ஹுசைன் சா. அந்த நவாப் ஹுசைன் சாவுக்கு குருவா இருந்தார். உங்கள ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்க எல்லாம் அமைச்சர்களா இருந்தது. அவங்களுக்கு அவங்க எல்லாரும் ஹுசைன் சாவினுடைய அரசாங்கத்தில் அமைச்சரா இருந்தார். அந்த நவாப் ஹுசைன் சாவுக்கு குருவா இருந்தார் சந்துகாசி. குருனா அவங்களுடைய முஸ்லீம்ல. ஆனா அவர் வந்து ஒத்துண்டார், ஆமா நீங்க சொல்றது சரிதான், பசுக்களை கொள்றது தவறுதான், அது வந்து மிகப்பெரிய பாவம், அது மட்டும் இல்லாம எங்களுடைய சாஸ்திரத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறதையும் அவர் ஒத்துண்டார். அது ஒரு பெரிய அங்க வாதம் நடந்தது, அதன் பிறகு இதை ஒத்துண்டார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஒரு கேள்வி கேட்டார், சரி நாங்க நீ வந்து மிருதங்கத்தை உடைச்சிட்டு வந்து யாராவது சங்கீர்த்தனம் பண்ணுனா தவறுன்னு சொல்லி சொன்ன, ஆனா நாங்க வர்ற வழியில பாக்குறோம் உங்க ஊர்லயே நிறைய பேர் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்களே, நீ ஏன் அதெல்லாம் தடுக்காம நிக்கிற? சைத்தன்ய மகாபிரபு வரும்போது பாக்குற, இவங்க குழு இல்லாம அவங்கவுங்க வீட்டிலேயே நிறைய பேர் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே, அவங்களெல்லாம் நீ ஏன் நிறுத்தல? நிறுத்தி இருக்கணும் தானே, முந்தின நாளே சொல்லிட்டு வந்தான், யாராவது சங்கீர்த்தனம் பண்ணீங்கன்னா முஸ்லீம் ஆக்கிடுவேன், இந்த ஊர் யாருமே சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா சைத்திர மாபு வரும்போது பார்த்தா நிறைய பேர் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா சந்துகாசி அது நிறுத்தல. சைத்திர மகாபிரபுக்கு அந்த சந்தேகம் வந்தது, என்னது இது நிறுத்தலையே, ஏன் நிறுத்தல அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சந்துகாசிட்ட. அப்ப சந்துகாசி சொல்றான், ஐயோ அது பெரிய ரகசியம், அது ஒரு பெரிய ரகசியம், இதெல்லாம் இத்தனை பேர் மத்தியில சொல்ல முடியாது, தனியா வாங்க சொல்றேன். இல்ல இல்ல, இவங்க எல்லாருமே என்னுடைய நெருங்கிய சகாக்கள் தான், இவங்க கிட்ட எதையுமே மறைக்க தேவையில்லை. இந்த படம் வந்து சந்துகாசியோட சைத்தன்ய மகாபிரபு கொண்ட வாதத்தை காட்டக்கூடிய ஒரு படம். இவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய சகாக்கள் தான், இவங்க கிட்ட எதையுமே மறைக்க தேவையில்லை, அதனால சொல்லுங்கன்னாரு சைத்தன்ய மகாபிரபு. உடனே சந்துகாசி சொன்னார், சரி நான் சாயந்தரம் போய் மிருதங்கத்தை உடைச்சிட்டு வந்தேன்னா ராத்திரி வீட்டில் வந்து தூங்கின்றேன், தூக்கத்துல கனவுல என் நெஞ்சு மேல பெருசா ஒண்ணு வந்து தம்முன்னு விழுந்தது, அந்த மிருகத்தை பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருந்தது, பாதி மனுஷன் பாதி சிங்கம், சிங்கம் வந்து என் நெஞ்சில உட்காந்துச்சு, பாதி மனுஷ உடம்போடையும் பாதி சிங்க உடம்போடையும் என்னுடைய நெஞ்சில உட்காந்து என்னுடைய நெஞ்ச கிழிக்க முயற்சி பண்ணது என்னுடைய கனவுல, நான் அலர்னேன் ஐயோ அப்படின்னு, நான் வந்து ரொம்ப அலர்னேன். உடனே அந்த சிங்கம் சொல்லுது, நீ வந்து சங்கீர்த்தனம் பண்றவங்களுக்கு ஏதாவது தடை பண்ணுவியா? இல்ல இல்ல, நான் எந்த தடையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்துகாசி உறுதி கொடுத்தறியும் அந்த சிங்கம் சொன்னது, நான் வந்து உன்னை கொன்னிருப்பேன், உன்னை மட்டும் இல்லாம உன்னை சேர்ந்தவங்க எல்லாரையுமே கொன்னிருப்பேன், நீ வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது தீங்கு இழைச்சிருந்த அப்படின்னா நீ போயிட்டு அங்க மிரட்டிட்டு வந்துட்ட, அதனால நானும் மிரட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டார். யார் அது? நரசிங்க தேவ பகவானுக்கு. நரசிங்க தேவர் பக்தியினுடைய பாதைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியவரா கருதப்படுற. பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்குன்னா அங்க நரசிங்க தேவர் வருவார். அப்படி நரசிங்க தேவர் அங்க வந்து சந்திராசி ஒரு மிரட்ட மிரட்டிட்டார். சந்திராசி சொல்றார், நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் காலையில எந்திரிச்சு பாக்குறேன், என்னுடைய நெஞ்சில வந்து நகத்தினுடைய அச்சு இருக்குன்னு சொல்லி சட்டையை கலட்டி காட்டுறார். எல்லாரும் பாக்குறாங்க, நரசிங்க தேவருடைய நகம் சந்துகாசியனுடைய நெஞ்சில குத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் சந்துகாசி வெளியில வர, வெளியில வந்து என்ன பண்ணார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு பக்தர்களோட மத்தவங்களோட சேர்ந்து அவரும் கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரும் தெரு தெருவா போய் எல்லாரும் கீர்த்தனத்துல அனுபவிக்கிறான். அது சைத்தன்ய மகாபிரபுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா எல்லா மக்களும் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால பக்தர்களான. அதுக்கடுத்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய இன்னொரு லீலையை பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி சங்கீர்த்தனத்தை எல்லோருக்கும் பரப்பணும் அப்படிங்கறதுல ரொம்ப கருத்துடையவரா இருந்தார். அவரு இந்த கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக தன்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டு இருந்தார். அவர் சொன்னார், எல்லோரும் வீடு வீடா போங்க, ஒவ்வொரு கதவுல தட்டுங்க, கதவு தட்டி அவங்க கிட்ட கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்ல சொல்லி சொல்லுங்க. போலோ கிருஷ்ண பஜ கிருஷ்ண காவ் கிருஷ்ண, எல்லோரும் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ணரை பத்தி பேசுங்க, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க சைத்தன்ய மகாபிரபு. அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடா போவாங்க, கதவை தட்டுவாங்க, கதவை தட்டினா நீ கதவை திறந்து பார்ப்பாங்க, எங்கட ஆளப்பானு பார்த்தா பொத்துன்னு தரையில விழுந்து அவங்க கிட்ட கும்பிடுவாங்க, ஐயா தயவு செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு ஊர் முழுக்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பரப்புனார். நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இதே செயலை செஞ்சுட்டு இருக்கோம். வீடு வீடா நம்மளுடைய பக்தர்கள் போறாங்க, வீடு வீடா போய் கதவை தட்டுவாங்க, ஹரே கிருஷ்ணா இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம நேரடியா சொல்றதை விட அதையும் சொல்லி அதோட சேர்த்து இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகங்களை விநியோகம் பண்றாங்க பக்தர்கள். இது சைத்தன்ய மகாபிரபு அப்பயே ஆரம்பிச்சிட்டார், அதையே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வீடு வீடா போய் புத்தகம் விநியோகம் பண்றாங்க பக்தர்கள். ஒரு சில நேரம் மக்கள் கேட்பாங்க, ஒரு சிலர் நினைப்பாங்க, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் போய் புத்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பணம் வேணும்னா நாங்க கொடுத்துறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறத பாக்குறோம். பணத்துக்காக யாரும் புத்தக விநியோகம் பண்றது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே பின்பற்றோம். வீடு வீடா போய் கதவை தட்டி, ஐயா நீங்க வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கிருஷ்ணரை அறியாம உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு நாய் பன்றிய போல நீங்களும் மடிய போறீங்க, அப்படி மடியாம இருந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு உங்களை தயார் பண்றதுக்காக நாங்க இந்த புத்தகத்தை கொடுக்குறோம் சொல்லி பக்தர்கள் புத்தகத்தை விநியோகம் பண்றாங்க. அதை பெறக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த பக்தியில உயர்ந்த நிலையை புத்தகத்தை படிச்சு அவங்களும் பக்தர்களாகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இதே காரியத்தை சைத்தன்ய மகாபிரபுவும் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி அவர் பண்ணும்போது அவர் ஹரிதாஸ் தாக்கூரையும் நித்யானந்த பிரபுவையும் வீடு வீடா போய் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றக்கூடிய பணிக்கு அனுப்பி வச்சார். அது மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் ஒவ்வொரு நாளும் வீடு வீடா போய் அவங்க ஒவ்வொருத்தர்ட்டியா கேட்பாங்க, ஒவ்வொரு வீட்லயும் போய் அவங்க கதவை தட்டி அவங்க கிட்ட வேண்டி கேட்டுப்பாங்க, நீங்க எல்லாரும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கன்னு. அப்படி அவர் சொல்லும் போது ஒரு நாள் அவங்க கடைவீதி பக்கமா போறாங்க. கடைவீதி பக்கமா போனா அங்க ரெண்டு குடிகாரங்க ஜகாய் மதாய். அந்த குடிகாரங்க ரெண்டு பேரும் உண்மையில பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க. பிராமணனா பிறந்துட்டு அப்பெல்லாம் அதிகம் கிடையாது, இப்ப இப்ப சகஜமா இருக்கு பிராமண குடும்பத்துல பிறந்துட்டு குடிக்கிறத பழக்கம்லாம். ஆனா அப்ப வந்து அவளு சகஜமானது கிடையாது, எல்லாரும் ஆச்சாரமா இருப்பாங்க. அந்த பிராமண குடும்பத்துல பிறந்து இவங்க பண்ணாத குற்றமே கிடையாது, பண்ணாத தப்பே கிடையாது, இவ்வளவுதான் தப்புங்கிறதே கிடையாது. அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றது, போதை வஸ்துக்கள், தகாத பாலுறவு, பெண்களை கண்ட பெண்கள் வந்து ஜகாயமதாய கண்ட பயந்து ஓடிடணும், எங்கடா நம்மளுக்கு எடுத்துருவாங்களோன்னு. அவ்வளவு ஒரு பெரிய தாதா மாதிரி இருந்தான், நிறைய பெரிய பணம் சொத்து நிறைய இருக்கு. அதனால எல்லாரையும் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு அராஜகம் எக்கச்சக்கமா இருந்தது. அவங்க அந்த சந்தை அப்ப வந்து மார்க்கெட் சந்தை போட்டிருப்பாங்க எல்லாம், அந்த சந்தையில நின்று வரி வசூல் பண்ணிட்டு எல்லாரையும் துன்புறுத்தின் இருந்தாங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் பாக்குறாங்க, ஓ இந்த ஜகாய் மகாய் இவ்வளவு பெரிய பாவியா இருக்காங்களே, அவங்கள மாதிரி பாவி யாருமே கிடையாது, இவ்வளவு பெரிய பாவியா இந்த ஜகாய் மகாய் இருக்காங்களே, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறது எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்காக, அதுலயும் குறிப்பா யாரெல்லாம் வந்து ரொம்ப கீழ்நிலையில இருக்காங்களோ அவங்களையும் காப்பாற்றக்கூடியதுக்காக காப்பாற்றுறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. இந்த ஜகாய் மதாய் இவ்வளவு பெரிய பாவிகளா இருக்காங்க, இந்த ஜகாய் மதாய காப்பாத்திட்டோம் அப்படின்னா அப்ப சைத்தன்ய மகாபிரபு பதித்த பாவனா அப்படிங்கறது நிஜமாயிடுமே. சைத்தன்ய மகாபிரபு பதித்த பாவனா, அவர் வந்து யாரெல்லாம் கீழ்நிலையில எவ்வளவுதான் ஒருத்தர் மோசமானவனா இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அவனுக்கு உண்டு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம், ஒருத்தன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, யாருமே ஜகாய் மதாய காட்டிலும் பெரிய பாவி கிடையாது. அப்படிப்பட்ட பாவியா இருந்தா கூட அவன் வந்து இந்த நாமத்தை சொல்லலாம், சைத்தன்ய மகாபிரபு அவங்களை காப்பாத்துவார். இதை எல்லாருக்கும் காட்டுறதுக்காக இதன் இந்த செயலை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் நினைச்சான், இந்த ஜகாய் மதாய போய் நம்ம மாத்திடணும். அவனை குடிச்சிட்டு அப்படியே மெதப்புல இருக்கான், ரொம்ப கர்வத்தோட இருக்கான். அவங்கிட்ட போய் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுக்கணும்னு நினைச்சான். பக்கத்துல போனாங்க, பக்கத்துல போய் சொல்றாங்க, ஹே ஜகாய் மதாய் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு. என்ன ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்? உடனே விரட்டுறான், ஏய் இனிமேட்டு இந்த பக்கம் வந்தீங்க உங்க மண்டையை உடச்சு போடுவேன் போங்கடா. நம்மளும் பாக்குறோம் பல நேரங்கள்ல நம்ம ஏதாவது புத்தக விநியோகம் போகும்போது கதவை பட்டார்னு சாத்துவாங்க, ஏன்னா வந்துட்டாங்க புத்தகத்தை வித்துக்கிட்டுன்னு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவங்க கிட்ட போய் சொல்றோம், நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் அவங்க கிட்ட போய் இந்த ஜகாய் மதா கிட்ட போய் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னறியும் உடனே கோவம் வந்து விரட்டி அடிச்சிடறாங்க, இனிமேட்டு இந்த பக்கம் வந்தீங்க மண்டே உடச்சு போடு போயிடுறாங்க. ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்தரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் வந்தோம், அங்கேயே இருந்து அவனுக்கு ஹரிநாமத்தை கொடுத்துருக்கணும், சரி அடுத்த நாள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போறாங்க. மறுநாளும் அதே இடத்துல அவன் அதே நேரத்தில் அவங்க போறாங்க, அங்க ஜகாய் மதாய் ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்ப நித்யானந்தரும் நித்யானந்தரும் ஹரிதாஸ் தாக்கூரும் போய் சொல்றான், அவங்களை பார்த்தனையுமே அவங்க ரெண்டு பேரும் கோவம் வந்து, ஏ நேத்து சொல்லி விட்டேன் இன்னைக்கு வேற வந்துட்டீங்களா திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பானை கடையில இருந்து பானை ஒன்று எடுத்து போட்டுன்னு நித்யானந்தருடைய தலையில போட்டு தலையில அடிக்கிறான். மதாய் அங்க இருக்கக்கூடிய ஒரு பானை எடுத்து நித்யானந்தருடைய தலையில அடிச்சறியும் பானை உடஞ்சு நித்யானந்தருடைய தலையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. நித்யானந்தருடைய தலையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சறியும் உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த இடத்துக்கு வர, அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு தன்னை யாராவது ஏதாவது பண்ணினா அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டார், ஆனா தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்குனா உடனே அங்க வருவார். நாம பாக்குறோம் பிரகலாதரை காப்பாத்துறதுக்காக நரசிங்கர் வந்தார், நம்ம முன்னாடி சொன்ன லீலையில சங்கீர்த்தன பக்தர்களை காப்பாத்துறதுக்காக நரசிங்கர் வந்தார். அதே மாதிரி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இங்க நித்யானந்தருக்கு ஒரு பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துக்கு விரைந்து வர வந்து அவர் வந்து சக்கரத்தை கூப்பிடுற. சைத்தன்ய மகாபிரபு முதல்ல சொன்னேன் அவரு சக்கரம்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல, ஆனாலும் அவர் கூப்பிட்டா வரும் இல்ல சக்கரம், ஏன்னா அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர், அதனால அவர் சக்கரத்தை கூப்பிடுற, சக்கரத்தை கூப்பிடுற, சக்கரத்தை கூப்பிட்டு இந்த ஜகாய் மதாய உடனே கொள்ளணும்னு முடிவு பண்றார். ஆனா நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு காலை உடனே பிடிச்சார், அவர் சுரி சொல்றார், பிரபு வேண்டாம், ஏன்னா இந்த நம்மளுடைய அவதார நோக்கம், இந்த அவதாரம் பண்ணி நம்ம வந்த பலன் எல்லாம் கெட்டு போயிடும் நம்ம கொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதனால நம்ம வந்து கொலை செய்ய வேண்டாம், இவங்களை மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்லி நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேட்கிறார். அப்ப அதே சமயத்துல ஜகாய் ஜகாய் கொஞ்சம் அறிவு வந்து இதெல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டான். ஐயோ நித்யானந்தர் ரொம்பலே உண்மையிலேயே மிகப்பெரிய நபர் அப்படிங்கறத உணர்ந்து ஜகாய்க்கு பயம் வந்து ஜகாய் வந்து நித்யானந்தரை பிடிச்சுக்கிட்டான். ஐயா காப்பாத்துங்க எங்களை கொண்டுடாதீங்க. உடனே நித்யானந்தருடைய வேண்டுகோளின் பிரகாரம் சைத்தன்ய மகாபிரபு ஜகாய் மதாய் ரெண்டு பேரையும் கொல்லாம விட்டார். ஆனா அவங்க கிட்ட கட்டளையோட கொடுக்கிறார், இனிமேட்டு தவறான செயல்கள் எதையும் ஈடுபடக்கூடாது. அரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜவமனனுங்கிறார், கீர்த்தன மனனுங்கிறார். மகிழ்ச்சியோட சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணையினால உடனடியா தூய்மை பெற்றான். எவ்வளவுதான் கலங்கமானவங்களா இருந்தாலும் உடனடியா தூய்மை பெற்றாங்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொன்னதுனால. நம்ம இதை நம்மளுடைய அனுபவத்துல கண்கூடா பாக்குறோம். ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் பண்ண போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் இந்த ஜகாய் மதா மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் மாமிசம் சாப்பிடுறவங்க, எல்லாருமே போதை வஸ்துல ஈடுபடுவாங்க, எல்லாருமே தகாத பாலுறவுல இருப்பாங்க, எல்லாருக்குமே சூதாட்டம் இருக்கும். இது வந்து சகஜமா இருந்தது மேற்கத்திய நாடுகள்ல. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு போனோம்னா வெளியில இருக்கிறது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. அங்க போனா கேவலமா இருக்கும், ஏன்னா மக்கள் யார்கிட்டையும் எந்த கலாச்சாரமும் கிடையாது. அவங்க இந்த தகாத பழக்கங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சகஜமா இருக்கும். ஆனா அத்தகைய மக்கள் நம்ம கண் கூட பார்த்தோம். பிரபுபாதர் போய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடி அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தறியும். அவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தவங்க எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த பக்தர்களா இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். அதே விஷயம் ஜகாய் மதாய் அப்ப சைத்தன்ய மகாபிரபு காப்பாற்றி நிரூபிச்சார். ஜகாய் மதாய் வந்து அவர் பக்தராக்கினார், அவங்கள கொல்லல. ஜகாய் மதாய் வேற யாரும் கிடையாது. உங்களை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பகவானுடைய சேவகர்களா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் ஒரு குறிப்பிட்ட சாபத்தின் காரணத்தினால இங்க வந்து ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாட்சனா பிறந்தாங்க. அப்ப பகவான் வந்து கொன்னுட்டார் அவங்கள. அது நரசிங்கராவும் வராகராவும் வந்து ஹிரண்யகசிப்பையும் ஹிரண்யாட்சனையும் பகவான் கொன்னார். அதுக்கப்புறம் ராவணனாவும் கும்பகர்ணனாவும் தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் சிசுபாலனாவும் தண்டவக்ரனாகவும் தோன்றுறாங்க. கிருஷ்ணலீலையில கிருஷ்ணர் சிசுபாலனையும் தண்டவக்ரனையும் கொன்னார். அதன் பிறகு சைத்திர மகாபிரபுடைய லீலையில அதே அசுரர்கள் தான் ஜகாய் மதாய் வந்தாங்க. ஆனா சைத்திர மகாபிரபு அவங்கள கொல்லல, அவங்கள பக்தர்களாக்குனார், அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுத்தார், அவங்களையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல வச்சார். அதனாலதான் சைத்திர மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர்னு சொல்லப்படுறார். முன்னாடி நம்ம பார்த்த லீலையில சந்துகாசி முஸ்லிம் மன்னர் சந்துகாசி வந்து அவரையும் சைத்திர மகாபிரபு கொல்லல, சந்துகாசியும் கொல்லாம அவர் வந்து மன்னிச்சு விட்டார். சந்துகாசி யாருன்னா வேற யாரும் கிடையாது, கம்சன். கம்சனா இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி காலநேமியா இருந்தப்பையும் சரி, பகவான் அவனை கொன்னுட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவன் சந்துகாசியா வந்தப்ப அவனையும் பக்தராக்குனார். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய மிக உயர்ந்த கருணை. நமோ மகாவதாநாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்விஷே நம அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு போற்றப்படுறார். ஏன்னா அவர் எல்லாரையும் விட மிகவும் கருணை வாய்ந்தவர், கிருஷ்ண பிரேமையை எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடியவர். சைத்தன்ய மகாபிரபு எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமையை வழங்கின்றிருக்கார். அதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அதனால நம்மளுடைய வேண்டுகோள் உங்க எல்லோருக்கும் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை இதுவரைக்கும் பெற்றிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த கருணையை இருக்கோ பிடிச்சுக்கோங்க, இன்னும் அதிகமா இந்த கருணையை உபயோகப்படுத்திக்கிறது முயற்சி பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் இந்த சைத்திர மகாபிரபுடைய கருணையை பெறலையோ, அதாவது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, யாரெல்லாம் இன்னும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இன்னும் யாரெல்லாம் ஜபம் பண்ண கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கலையோ அவங்க எல்லாம் தயவு செய்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண நல்ல நாளை கொண்டாடக்கூடிய இந்த திருநாள்ல இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பிச்சுக்குமாறு கேட்டுக்கோ. இதன் பற்றி மேலும் எப்படி ஜபம் பண்றது, எப்படி நீங்க வந்து இன்னும் உங்களுடைய பக்தியை வளர்த்து கொள்றது, இதை பற்றிய விவரங்கள் இங்க கோயில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே போன்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கு. இங்க வந்து பஜனை ஆரத்தி கீர்த்தனம் உபன்யாசம் பகவத்கீதை உபன்யாசம் பிரசாத விநியோகம் இது வாரம் வாரம் இங்க நடந்து கொண்டிருக்கு. பக்தர்கள் எல்லாரும் இதுல வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.